இன்னைக்கு வால்மீகி ராமாயணத்தில் ராம ஜனனம் 18வது சர்க்கம் பாலகாண்டத்தில் ராம ஜனனம் நடக்க போகிறது. அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஸ்லோகத்தை எடுத்துட்டு ராமாயணத்தில் ஜோசியத்தை பற்றி சிலர் சொல்கிறேன். தத்சாதசே மாசே சைத்தே நாவமிகே திதௌ நக்ஷத்திரே திதி தைவத்யே சோச்சசம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துனா சஹா ப்ரோத்யமானே ஜகன்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யாஜனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம். இன்னும் அடுத்தது கைகேயி பரதனை பெற்றெடுத்தாள். கிருஷ்ணருடைய ஜனனம் ராத்திரி 12 மணிக்கு, அதனால் கோகுலாஷ்டமி ராத்திரியில் பூஜை பண்ணுவாள். ராமருடைய ஜனனம் காத்தால 6 மணிக்கு, அதனால் ராமநவமி பூஜை காத்தால பண்ணுவாள். அன்னைக்கு காத்தால ராமர் பிறந்தார், சாயங்காலம் பரதன் பிறந்தான். அடுத்த நாள் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் சுமித்ரா தேவியிடத்தில் உதித்தார்கள். இந்த ராமஜனன கட்டம் அப்படின்னு இந்த ஒரு 15 ஸ்லோகங்களை படிப்பாள். அதில் ஃபஸ்ட்டு தத்சாதசே மாசே, அந்த அஸ்வமேதயாக பூர்த்தியில் ரிஷ்யசிங்க முனிவர் புத்திரகாமேஷ்டி பண்ணி அதனால் தெய்வங்கள் திருப்தி அடைஞ்சு ஒரு மகாபுருஷர் அந்த வேதியிலேயே அக்னியிலேயே வந்து ஒரு பாயசத்தை கொடுத்து இது உங்களுடைய மனைவிகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள்னு சொன்னோடனே தசரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை கௌசல்யா தேவிக்கும் கைகேயி தேவிக்கும் சுமித்ரா தேவிக்கும் கொடுக்குறார். அதிலிருந்து 12வது மாதத்தில் தத்சாதசே மாசே, அதில் 2 மாதம் பகவான் தசரதர்கிட்ட இருந்து, அப்புறம் 10 மாதம் இந்த தேவிமார்கள்கிட்ட இருந்து, அப்புறம் அவதாரம் பண்ணார்னு ஒன்று சொல்லுவார். அந்த 12வது மாதத்தில் சைத்திரே சித்திர மாசத்தில் நவமிகே திதி, நவமி திதியில் நக்ஷத்திரே அதிதி தெய்வத்தே, அதிதியை தெய்வமாக கொண்ட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதை இருக்கு. அந்த மாதிரி அதிதியை தெய்வத்தையாக கொண்ட நட்சத்திரை புனர்வசு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சுவோச்சசம்ஸ்தேஷு பஞ்சசு, 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கும்போது, கிரகேஷு கர்க்கடே லக்னே, கர்க்கட லக்னம் அங்கே வாக்பதிகி, வாக்பதிகினா குரு, இந்துனா சகா, இந்துனா சந்திரன். ஸோ சந்திரன் கடக லக்னத்தில் இருக்கார், கூட குரு இருக்கார், குரு அங்க உச்சம், புனர்வசு நட்சத்திரம். அப்படிப்பட்ட சுப முகூர்த்தத்தில் ராமர் அவதரித்தார். அடுத்தது பரதன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா, சத்ருக்னா லக்ஷ்மணன் 2 பேரும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா அப்படிங்கிற விவரங்களும் இருக்கு. இந்த வால்மீகி ராமாயணத்தில் இந்த ஜாதகம் கிரகங்கள் எங்கே இருக்கு அதை பொறுத்து பலன் அப்படிங்கிற விஷயம் இப்படி ராமஜன்மத்தில் ஆரம்பித்து நிறைய இடத்துல வருது. தசரத மகாராஜா என்னுடைய நட்சத்திரத்தை அங்காரகன் புதன் ராகு 3 பேரும் சேர்ந்து பீடிக்கிறா, அதனால் எனக்கு ஆபத்துன்னு தெய்வஜர்கள், தெய்வஜா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜோசியர்கள் அப்படின்னு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை, தெய்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபேட்னு அர்த்தம், டெஸ்டினி, தெய்வஜான ஃபேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சவர்கள், அதாவது ஜோசியர்கள். அவ அப்படி என்னுடைய கிரக என்னுடைய நட்சத்திரத்தை புத அங்கார ராகு 3 பேரும் சேர்ந்து பிடிக்கிறா, அதனால ஆபத்துன்னு சொல்றா, அதனால என் பிள்ளை ராமனை நாளைக்கே நான் பட்டாபிஷேகம் பண்ணிடுறேன், முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தசரத மகாராஜா அனௌன்ஸ் பண்றார். சில பேர் இருந்துச்சுப்பா இவ்வளோ ஜோசியன் ஜாதகம் பார்க்குறா, வசிஷ்டர் பிரம்ம ரிஷி இருக்கார், அவர் குறித்த நாளில் ஏன் ராமருடைய பட்டாபிஷேகம் நடக்காம தடைப்பட்டது அப்படின்னு கேட்பா. அது இந்த விஷயம் தெரியாதவா தான் கேட்பா. அந்த முகூர்த்தம் ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு வசிஷ்டர் குறிக்கல, அது தசரதர் தானே குறிச்சது. வசிஷ்டத்தை கேட்டிருந்தா அவர் 15 வருஷம் கழிச்சு தான் ஒரு முகூர்த்தம் கொடுத்துருப்பார் அப்படின்னு சுவாமி சொல்வார். அந்த மாதிரி மகான்களுக்கு முக்காலமும் தெரியும். அந்த முகூர்த்தத்தில் அந்த பட்டாபிஷேகம் நடக்கலை, அப்புறம் நடந்தது. அப்புறம் சொப்னங்கள், அதனால வரக்கூடிய பலன்கள். பரதன் வந்து கெட்ட சொப்னம் காண்றான், திருஜடை நல்ல சொப்னம் பார்க்குறா, சீதைக்கு நன்மையான ராட்சசர்களுக்கு எழுதியான சொப்னம் பார்க்குறா. இப்படி சொப்ன சாஸ்திரம் இருக்கு. ராமர் சித்திரக்கூட்டத்தில் போய் பர்ணசாலை கட்டிட்டு தங்கினார், அடுத்தது கோதாவரி கரையில் பஞ்சவட்டியில் போய் பர்ணசாலை கட்டிட்டு தங்கினார் அப்படிங்கிற இடத்துல வாஸ்து சாந்தி பண்ணிட்டு, ஒரு வீடு கட்டினா அதுக்கு வாஸ்து சாந்தி பண்ணிட்டு அங்கே தங்கணும் அப்படிங்கிற விஷயம் வருது. அடுத்தது சாமுத்ரிகா லட்சணம் அப்படின்னு ஒருத்தருடைய உடற்கூறு, கண் எப்படி இருக்கு, காது எப்படி இருக்கு, உடலுடைய பாகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத வச்சுட்டு ஒரு பலாபலன்கள் சொல்றதுன்னு. சீதாதேவி ராமருக்கு உயிர் ஆபத்து அப்படின்னு நினச்சி அழும்போது, என்னுடைய சாமுத்ரிகா லட்சணத்தின்படி நான் சக்கரவர்த்தினியாக முடிசூடி கொண்டு பிள்ளைகள்லாம் பெற்று நீண்ட காலம் இருப்பேன்னு சொன்னாலே, இப்படி ராமருக்கு ஆபத்து வந்துடுத்து அப்படின்னு புலம்புறா. அது வரல, அப்படி அவன் நினச்சிக்கிறா. அந்த மாதிரி இந்த நாகபாஷத்தில் கட்டுன்னு இருக்கிறத பார்த்தோன்னே கவலைப்படுறா. அப்போ திருஜடன் கூட வந்தவ சொல்கிறா, இல்லை அவளுக்கு உயிர் ஆபத்து இல்லை, ஏதோ மயக்கமாக இருக்கா அவ்வளோதான்னு கருட பகவான் வந்து அந்த நாகபாஷிலேருந்து அவளை விடுவிச்சுடுறார். அந்த மாதிரி ராமாயணத்தில் நிறைய ஜோசிய சமாச்சாரங்கள் வருது. ஜோதிஷம் அப்படிங்கிறது வேதம் 4, அதுக்கு 6 அங்கங்கள், அதில் ஒன்று ஜோதிஷம். அப்படி ஜோதிஷங்கிறது ஒரு வேத அங்கம், ஒரு சாஸ்திரம். இந்த அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு. இந்த இப்போ நான் சொன்ன இந்த நட்சத்திரம், மாசம், திதி, லக்னம், இப்போ இந்த சொன்ன இந்த ரெண்டு லைனை, ராம ஜனனத்துக்கு சொன்ன ரெண்டு லைனை வச்சுட்டு ராமருடைய ஜாதகத்தை போட்டுடலாம். அப்படி சம்ஸ்கிருதத்தோட பவர் அது. அப்படி அந்த அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கும் அந்த ஃபார்முலா வச்சுட்டு அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற, ஃபார்முலா வச்சு பண்ணுற பஞ்சாங்கத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு பேர். அதில் நேராக பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் திருக் கணிதம். பார்த்து கணிதம் கேல்குலேட் பண்ணி கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறது பேர் திருக் கணிதம் பேர். மகாபரிவா நம்ம மடத்தில் திருக் கணிதம் தான் உபயோகப்படுத்துகிறோம், எல்லாரும் அதை உபயோகப்படுத்துங்கன்னு சொன்னால் சுவாமிகள் அதைத்தான் உபயோகப்படுத்துகிறோம், மடத்து பஞ்சாங்கன்னு சொல்லுவாள். அப்படி இன்றைக்கும் ஆனால் ஜோசியர்கள் திருக் கணிதம் தான் உபயோகப்படுத்துகிறாங்க, ஏன்னா அவளுக்கு அக்யூரசி வேணும். அப்படி அந்த எண்ணிக்கை, ஒரு நாழிகை வினாடி தவறாமல் கரெக்டாக எப்போ கிரகணம் பிடிக்க போகிறது விட போகிறதுங்கிறது முதற்கொண்டு ஒரு விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் கேல்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கு. ஆதி காலத்திலேயே நம்முடைய 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி அஸ்ட்ரானமிங்கிறது ரொம்ப ஹைலி டெவலப்டாக இருந்திருக்கு. அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ரானமி ப்ளஸ் சைக்காலஜி அஸ்ட்ராலஜின்னு சொல்லலாம். அதுவும் உபயோகப்படுத்தியிருக்கா. முகூர்த்தம் குறிக்கிறது ஒரு காரியம், எந்த கிரகங்கள் அனுகூலமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வேளை காரியங்கள் ஆரம்பித்தா நல்லா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் பேரில் முகூர்த்தம் குறிக்கிறதுங்கிறது இன்றைக்கும் நம்ம கல்யாணங்களுக்கு பண்ணுறோம். இதெல்லாம் சாஸ்திரங்கள், இதெல்லாம் வந்து ராமாயணத்தில் இருக்குது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சுவாமிகள் தானே பஞ்சாங்கம் பார்ப்பார். தினமும் காத்தால் எழுந்தால் பஞ்ச அங்கம், 5 விதமான செக்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு நாளுக்கு. ஒரு நாள்னா அதுக்கு ஒரு கிழமை இருக்குது, திதி வாரம், திங்கக்கிழமையாக அது வாரம், திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படின்னு 5 ஆஸ்பெக்ட். இந்த 5 தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புண்ணியம்னு சொல்லியிருக்கா. திதி தெரிஞ்சுட்டா வியாதி போகும், அப்படின்னு ஒருவனுக்கு ஒரு பலன் இருக்கு. மகாபிரிவா நித்தியம் எழுந்தோடனே கோட்டாய்க்கு போயிட்டு வந்தோடனே பஞ்சாங்கத்தை எடுத்து இன்னைக்கு திதிவார யோக கரண நட்சத்திரம் படி அப்படின்னு ஒருத்தரை படிக்க சொல்லி கேட்பா. அப்படி அந்த ஒரு காத்தால இருந்து அதை கேட்டோடனே நல்ல மேத்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறவா, அவ உடனே அவளால் டீட்டெயில்டா கால்குலேஷன் போட்டுற முடியும். ஒருத்தர் வந்து யாரானு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டானா, அவ கேட்குற அந்த வேலையோட குணத்தை வச்சுட்டு, அந்த வேலை நல்ல வேலையா சுமாரான வேலையாங்கிறத வச்சுட்டு அவளால் ஆன்சர் சொல்ல முடியும். அப்படி மேத்தமெட்டிக்ஸில் கேட்க வேண்டாம், நம்ம இந்தியன் மைண்டு இன்றைக்கும் உலகத்தில் வந்து எல்லாரும் அசத்துற மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் ஒரு வெல் டெவலப்டு மைண்டாக இருக்குது. இது இதெல்லாம் இருக்குது. சுவாமிகள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் கால்குலேட் பண்ணி, ஒருத்தரை சுவாமிகள் தெரிஞ்சுட்டாருன்னா அவரோட ஜாதகத்தை குறித்து அது மூலமாக அவளுக்கு வர ஆபத்தை முன்னாடியே ஒரு உபாயங்கள் சொல்லி உனக்கு இன்ன தசபுக்தி ஆரம்பிக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா தசாபுக்தி இல்லை, இன்னைக்கு அவனுக்கு என்ன தசபுக்தி அந்தரம் வரைக்கும் சுவாமிகள் வந்து இன்னைக்கு அவனுக்கு என்னன்னு தெரியும் அவளுக்கெல்லாம் மகான்களுக்கு. அதனால் இன்னைக்கு நீ இந்த ட்ரெயினில் போகாத அடுத்த ட்ரெயினில் போகணும்னு சொல்வா, அது வந்து அவளுக்கு பெரிய உயிரே ஆபத்துலேருந்து காப்பாற்றும். அப்படி இருந்தாலும் சுவாமிகள் இந்த சயின்ஸ் நல்லாயிருக்கு, இதோட ப்ராக்டிஷ்னர்ஸ்லாம் இந்த காலத்தில் சரியில்லை அப்படின்னு சொல்லி சுவாமிகளும் சரி சிவன் சாரும் சரி என்ன இந்த ஜோசிய விஷயத்தில் ஈடுபட அனுமதிக்கலை அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இந்த ஜோசியங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ், ஒரு வாட்டி தலையை கொடுத்துட்டா அதுக்குள்ளேருந்து வெளியில் வரத்துக்குள்ள கடவுள் தான் நமக்கு மீட்டு விடணும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் அது ஒரு குழப்பாக போயிடுது. 3 கேள்வி 500 ரூபா, 1 மணி நேரம் ஜாதகம் பார்க்கறதுக்கு 2000 ரூபா, அப்படி போயின்னு இருக்கு. அப்படி இருக்கிறவா பேர் தெய்வஜர்கள் கிடையாது. தெய்வஜர்கள் முதல்ல வேதம் படித்து தர்மசாஸ்திரப்படி வாழ்ந்து முக்காலமும் உணர்ந்து கருணையோடு ஜனங்களுக்கு விதாயம் சொல்கிறவா. அவள் வந்து இதை வச்சு சம்பாதிக்க மாட்டாள், நிறைய ஜாதகங்கள்லாம் பார்க்க மாட்டாள், ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் தான் பார்ப்பாள். இதை வச்சு சம்பாதிச்சு வீடு கட்டினான்னா அதில் பல ஆபத்துகள் இருக்குது. நம்மளே நம்மளுடைய ஜாதகத்தை அடிக்கடி கொண்டு போய் ஜோசியன்ட்டெல்லாம் காமிக்கவே படாது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். ஒரு கல்யாணம் அது மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகள் போது தான் ஜோசியன்கிட்டே போகலாம். ஒரு ஜோசியனே என்னை விரட்டி விட்டான் 2வது வரை போகும்போது, இப்போ தானே நீ வந்து 6 மாதம் முன்னாடி, இதுதான் நம்ம பிராமணர்கிட்ட ஜாதக கட்டை எடுத்துன்னு வந்துட வேண்டியது. அவள்லாம் உள்ளே வச்சான்னா வருஷக்கணக்காக தொடமாட்டான், போட அப்படின்னார். அது ஒரு பெரிய அனுகிரகம் எனக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதில் ஒரு விட்டு போச்சு, இதில் ஜாதகம் பார்க்கணுங்கிறதுல ஒரு ஆசையே எனக்கு விட்டு போச்சு. மகான்கள் எப்படி ஜோசியத்தை உபயோகப்படுத்தின்னு இருந்தான்னா, மனசை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு வாழ்க்கைனா ஏற்றத்தாழ்வு இருக்கும், இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். நம்ம இங்கே வந்து பிறந்திருக்கோம்னாலே வாழ்க்கையில் பாபமும் புண்ணியமும் கலந்து பண்ணி இருக்கிறதுனால தான் நமக்கு ஜென்மா வந்திருக்கு, அதனால் பாபத்துடைய எஃபெக்ட்ஸ் வரத்தான் போகிறது அப்படிங்கிற ஒரு மனசை தளராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆறுதலுக்கு இந்த ஜோசியத்தை உபயோகப்படுத்திருக்காங்க. தவிர இதை வச்சுட்டு எனக்கு ப்ரொமோஷன் வருமா, நான் ஃபாரின் போவேனாங்கிறதெல்லாம் வந்து பண்ணலை அந்த காலத்தில், அது பண்ணவும் வேண்டியதில்லை. அந்த அதாவது கர்மா தேரின்னு ஒன்று இருக்குதான், அந்த கர்மா தேரியில் சுவாமிகள் சொல்வார், இன்னின்ன ஏதோ ஒரு உடம்புக்கு வந்தது, திடீர்னு ஒரு வியாதி வந்தது, திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஏதோ கஷ்டம் வந்ததுன்னா இந்த கஷ்டம் எதனால் வந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு புஸ்தகம் இருக்கான். அந்த புஸ்தகத்தில் பார்த்து அதில் சொன்ன விதாயத்தை ஒரு பரிகாரத்தை பண்ணுவா. அந்த புஸ்தகத்தில் நான் பார்த்தபோது 100க்கு 90 இடத்துல விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பரிகாரமாக சொல்லியிருக்கா, ஸ்ரீருத்ர ஜபம் பரிகாரமாக சொல்லியிருக்கா. அதனால் நித்தியம் சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு விதமான கிரகங்களும் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. 2வது, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு வேயுறு தோழி பங்கன்னு ஆரம்பிக்கிற பதிகங்கள் இருக்கு. இந்த மாதிரி பதிகங்களை சொல்லிட்டு பகவான்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு கிரகங்கள் ஒன்றும் பண்ணாது. அடுத்து சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஆதித்யம் தர்ப்பயாமி சோமம் தர்ப்பயாமின்னு நவகிரகங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறவாழ கிரகங்கள் ஒன்றும் பண்ணாது. அப்படி நம்ம ஒரு தெய்வ வழிபாட்டை ஒரு கடமையாக பண்ணி அடக்கத்தோடு இருந்தால் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் என்னடா கஷ்டம் வருது அப்படின்னு ஜோசியன்ட்டு போனால், இப்போல்லாம் வந்து எல்லா ஜோசியாலும் பெரிவா அனுகிரகம் பெற்றவா தான், பெரிவா தான் அவள்கிட்ட பேசுகிறா அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் ஒரு வாட்டி சிவன் சார் அவருடைய ஓலைச்சுவடியில் அவருடைய என்ன சொல்வா அவருடைய பலாவலன்கள் போட்டிருந்தது, நாடி ஜோசியத்துலேருந்து யாரோ எழுதி கொடுத்துருக்கா. அதை படித்த பின்ன நான் ஒரு நாள் ஒரு எங்கேயோ காஞ்சிபுரத்தை தேடி போய் ஒரு நாடி ஜோசியரை பார்த்தேன். அவன் சொன்னது ஒன்றும் புரியல, பொதுவாக நல்லா தான் சொன்னான். அதை வந்து சிவன் சார்கிட்ட சொன்னேன், நீ ஏன் போனேன்னு கேட்டேன், போகாதே இனிமே வேண்டாம் இது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த காலத்தில் இந்த ப்ராக்டிஷ்னர்ஸ் சரியாக இல்லை. இந்த தெய்வ பலம் வேணும் காரியங்கள் பண்ணுறதுக்கு, மனித முயற்சியும் வேணும், எத்தனமும் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த தெய்வ பலத்துக்கு நமக்கு தெய்வ பலம் கூடுறதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடை ஒரு நித்தியம் கடமையாக பண்ணிட்டு இருந்தால் ஜோசியார்கிட்ட போகாமல் இருக்கலாம். போகாமல் இருக்கிறது ரொம்ப க்ஷேமம். அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை ரெண்டு தடவை ஆற்றுல கல்யாணம் வருது அப்படின்னா, நல்லா படித்த வாழா, ரொம்ப அனுஷ்டாத்தாக்களாக இருக்கிறவாளா, பேராசை இல்லாதவாளா, நமக்கு தெரிஞ்சவாளா, நம்மளோட க்ஷேமத்தை நினைக்கிறவாளா, யாராவது ஒருத்தரை தெரிஞ்சுட்டு அவ சொல்கிறத கேட்டுண்டு நம்ம காரியங்கள் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது எனக்கு அவ காமிச்ச வழி. இன்றைக்கி இதை பற்றி ரொம்ப பேசிட்டேன். ஜானகி காந்தஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா.